கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஒரு பட்டத்தில் இஸ்லாமியர்கள் அல்ஹம்துலில்லா இஸ்லாமிய முறைப்படி அமல் செய்வதிலேயும் வணக்கங்கள் செய்வதிலேயும் நல்ல காரியங்கள் செய்வதிலேயும் போட்டி போட்டுக் கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மறுமுனையில் அந்த காலங்களிலே, ஆரம்ப காலங்களிலே இல்லாத எண்ணற்ற பல வகையான, நாம் நினைத்து பார்க்க முடியாத பல பாவங்களும் குற்ற செயல்களும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் நல்ல அமல்கள் வணக்கங்கள், இன்னொரு பக்கத்தில் பாவங்கள் அநியாயங்கள் குற்ற செயல்கள். இந்த பாவங்கள் குற்ற செயல்களில் சமீப காலமாக நாம் பார்க்கலாம், பெண்களுக்கு எதிரான மிக பயங்கரமான தாக்குதல்கள், பெண்களுக்கு எதிரான பாலியல் ரீதியான துஷ்பிரயோகங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். ஒன்று பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம், மற்றொன்று சிறுவர்களுக்கு எதிரான மிக பயங்கரமான மோசமான துஷ்பிரயோகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. துஷ்பிரயோகங்கள் மட்டும் நடந்ததோடு முடிந்து விடுவதில்லை. சில நேரங்களில் குற்றம் பாவம் செய்தவர்கள் தாங்கள் தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி யாருடன் எந்த தவறை செய்தார்களோ அவர்களையே ஈவு இறக்கமின்றி கொலையும் செய்து விடுகின்றார்கள். அடிக்கடி நம்முடைய நாட்டிலேயும் நாம் கேள்விப்படுகின்றோம், உலகத்துடைய பல பாகங்களில் அடிக்கடி பார்த்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரியான பாவங்கள் குற்ற செயல்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்தந்த பகுதியிலே வாழக்கூடியவர்கள் அல்லது தலைநகரிலே உள்ளவர்கள் இதற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தி குற்றவாளிகளை கண்டுபிடி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை கொடு என்று ஒரு இரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அதை முடித்து விட்டார்கள் என்றால் நினைக்கின்றார்கள் நாட்டிலேயும் உலகத்திலேயும் உள்ள பாவங்களும் குற்றங்களும் இல்லாமல் போய்விடும் என்று. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, குற்றவாளிகளுக்குரிய தண்டனைகளையும் அவர்களுக்கு எந்தெந்த வகையான மரண தண்டனையோ வேறு ஏதாவது ஒரு வகையான தண்டனைகளை கொடுத்து விட்டால் நாட்டிலோ உலகத்திலோ உள்ள பாவங்கள் ஒட்டுமொத்தமாக இல்லாமலாகிவிடுமா, அல்லது இதற்கு பின்னால் வாழக்கூடிய பெண்மணிகளும் குழந்தைகளும் சிறுவர்களும் அமைதியாக நிம்மதியாக அவரவர்களுடைய ஊர்களில் கிராமங்களில் அச்சமற்று பயமற்று வாழ முடியும் என்றால் நாம் நினைக்கிக் கொண்டோம். ஒரு வகையில் குற்றவாளிகளுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்க வேண்டும், அதற்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தண்டனைகளை கொடுப்பதோடு மட்டும் அந்த குற்றங்கள் நின்று விடாது. தண்டனைகளுக்கு முன்னால் அந்த பாவங்கள் நடப்பதற்குரிய காரணிகள் என்ன? ஏன் சில ஆண்கள் அல்லது சில பெண்கள் இந்த மாதிரியான பயங்கரமான பாவங்களை ஏன் செய்கின்றார்கள்? இந்த பாவங்களில் ஈடுபடுவதற்கு எந்த சக்தி அவர்களை தூண்டியது என்பதை முதலாவது நாம் ஆராய வேண்டும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, பயங்கரமான இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் உலகத்தில் ரொம்ப வேகமாக நடந்து கொண்டிருப்பதற்குரிய பல காரணங்களில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன? நம்மில் அநேகமானவர்களுடைய வீடுகளில் உள்ள அந்த டிவிக்களின் மூலமாக பார்க்கப்படக்கூடிய ஆபாசமான படங்கள். ஒரு காலத்தில் இருந்தது, ஒருவர் படம் பார்க்க வேண்டும் என்றால் கூடாது, ஹராம். இருந்தாலும் அவர் தியேட்டருக்கு சென்றால் 2-3 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த படத்தை மட்டும் பார்த்து விட்டு வந்து விடுவார். ஆனால் இப்பொழுது அவ்வாறான தேவைகள் இல்லை. ஒவ்வொருவருடைய மொபைல் போன்ல அல்லது ஒவ்வொருவருடைய வீட்டிலே உள்ள அந்த கேபிள் சேனலின் மூலமாக முழு உலகத்திலே உள்ள அனைத்து வகையான எல்லா வகையான அசிங்கங்களையும் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் மகளும் மகனும் வெட்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் எல்லோரும் எல்லா வகையான பாவங்களையும் சர்வசாதாரணமாக பார்க்குகின்றார்கள். அரைக்குறியான ஆடைகளுடன் உள்ள பெண்மணிகள், அரைக்குறியான நிர்வாணமான படங்கள், ஆபாசமான டான்ஸுகள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இவைகளை பார்த்தால் அதற்கு பின்னால் அவர்களுடைய மனோநிலை எவ்வாறு இருக்கும்? முதலாவது பாவம் செய்யக்கூடியவர்களை தடுப்பதை விட இந்த பாவத்திற்கு உந்து சக்தியாக காரணிகளாக எவைகள் அமைகின்றது அவைகளை முதலாவது நாம் இனம் கண்டு ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலிருந்து அவைகளை இல்லாமலாக்க முடியாது. நாம் ஒரு 8-10 வீதம், மீதமுள்ள 90 வீதமானவர்கள் மாற்று மத சகோதரர்கள். ஒட்டுமொத்தமாக எல்லா வகையான பாவங்களையும் குற்றங்களையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று நாம் சொல்ல முடியாது இந்த நாட்டில். ஆனால் நாம் என்ன செய்யலாம்? இஸ்லாமிய சமூகம், இஸ்லாமிய உம்மத் முதலாவது நாம் நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை போடலாம். நான் என்னுடைய வீட்டில் ஒரு கட்டுப்பாட்டை போடலாம். வீட்டிலே உள்ள தந்தை முதலாவது அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வீட்டிலே உள்ள தாய் முதலாவது அவள் அவளை பாதுகாக்க வேண்டும். கணவனும் மனைவியும், தாயும் தந்தையும் அவர்கள் தங்களை கட்டுப்படுத்தினால் மகளை கட்டுப்படுத்தலாம், மகளை கட்டுப்படுத்தலாம். ஆனால் முதலாவது அவர்கள் தங்களை கட்டுப்படுத்துவதற்கு தயார் இல்லை. உம்மாவும் பாப்பாவும் கணவனும் மனைவியும் நாங்க பழகின பழக்கத்தை எங்களால் விட இயலாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது வீட்டிலே உள்ள நம்முடைய டிவிக்களின் மூலமாக நாம் பார்க்கக்கூடிய அசிங்கமான மோசமான ஹராமான அந்த காட்சிகளை பார்ப்பதற்கு முதலாவது நாம் முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும். இரண்டாவது, சரி வீட்டிலே எல்லோரும் சேர்ந்து பார்த்தார்கள், அதையும் அதுவும் குறைந்து எல்லோருடைய கையிலேயும் மொபைல் போன் வந்து விட்டது. வீட்டில் 4 பேருண்டா, 4 பேர்கிட்ட செலவேற 8 மொபைல் போன், சின்ன சின்ன பேசுவதற்கு 1 மொபைல் போன், மற்ற காட்சிகளை பார்ப்பதற்கு வேறொரு மொபைல் போன், 4 பேரும் 4 இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஊம மாதிரி. கணவன் வாராறு வந்ததோடு அவரும் மொபைல்ல, மனைவி வந்து உட்கார்ந்தா அவளும் மொபைல்ல, மகன் அவர்த ரூம்ல, மகள் அவள்த ரூம்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மொபைல் போனை இல்லாமலாக்க முடியாது. ஏன்? ஆக கீழ் மட்டத்திலிருந்து ஆக உயர் மட்டம் வரைக்கும் அது ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மாறிவிட்டது. ஆனால் அதில் என்ன செய்யலாம் என்றால், கேமரா போன் இல்லாத சாதாரணமான போன்களை நாம் வாங்கி கொடுக்கலாம். என் கேமரா போன்களில் தான் எல்லா வகையான ஆபத்துகளும் அசிங்கங்களும் மோசமான காட்சிகளும் அங்கே இருக்கின்றன. அதனால் ஒருவருக்கு போன் கட்டாயம் தேவை என்றால், கேமரா இல்லாத சாதாரணமான போனை நாம் வாங்கி கொடுத்தோம் என்றால் ஓரளவு அதிலிருந்து அவர்களை தவிர்த்துக் கொள்ளலாம், தூரமாக்கலாம். ஏன், சில நேரம் வீடுகளில் நாங்க வைஃபை ஃப்ரீ ஆக்கி வைத்திருக்கிறோம். அந்த வைஃபை ஃப்ரீ இப்பொழுது நாட்டிலே கூட கூறுகின்றார்கள், முழு இலங்கைக்கும் வெகு விரைவிலே நாங்க வைஃபையை ஃப்ரீ ஆக்க போகின்றோம். அப்படி என்றால் இன்னும் இலங்கையில பாவத்தை கூட்ட போகின்றோம். வைஃபை ஃப்ரீயாக ஃப்ரீயாக பாவங்கள் கூடுமே தவிர நலவுகள் மிக குறைவு. அறவே நலவுகள் இல்லை என்று நாம் சொல்ல வரல, சிலவேல கொஞ்சம் நலவுகள் இருக்கலாம். ஆனால் அநேகமான பாவங்கள் அதன் மூலம் தான் உண்டாகின்றன. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வீட்டிலே உள்ள பொறுப்புதாரிகள் தன்னுடைய மகனுடைய மொபைல அவர் செக் பண்ண வேண்டும். தன்னுடைய மகனுடைய மொபைல் போனை திடீரென்று எடுக்க வேண்டும். அவர்கள் எங்களை விட வேகம் அவர்கள் பாஸ்வேர்ட் போட்டு இருப்பாங்க. சிலவேளை அந்த பாஸ்வேர்ட் உம்மாவுக்கு வாப்பாவுக்கு தெரியாது. சிலவேளை ஒரு ப்ரோக்ராம்ல இருப்பாங்க வீட்டுல, வாப்பாவோ உம்மாவோ நடந்து வர சத்தம் கேட்டுட்டா மறு வினாடியில செஞ்சிடுவாங்க வேறொரு ப்ரோக்ராம். பாப்பாங்க இவங்க கிராக் கேட்டுக் கொண்டிருப்பதை மாதிரி, பயான் கேட்கிற மாதிரி ஒரு பாசாங்க. அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்றால் மீண்டும் அதே இடத்திற்கு வந்து விடுவார்கள். சிலர்கள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைக்காக கம்ப்யூட்டர்களை பாவிக்கிறாங்க, லேப்டாப்பை பாவிக்கிறாங்க. அதிலிருந்தும் நாங்க யாரையும் தடை செய்யலாம். ஆனா ஒன்று என்ன செய்யலாம் என்றா, அந்த கம்ப்யூட்டரை அந்த லேப்டாப்புகளை அவர்களுடைய அறைகளுக்குள்ளால வைக்காமல் வீட்டுல பொதுவான ஹால்ல. மகனுக்கு கம்ப்யூட்டர் தேவை, மகளுக்கு லேப்டாப் தேவை, எங்களை வீட்டில் எங்களை தவிர வேற யாரும் இல்ல. அதனால வீட்டுடைய பொதுவான ஒரு ஹோல் அவைகளை நாங்க வைத்தோம் என்றா, நாங்க அடிக்கடி போய் வரக்கூடிய நேரத்தில் அவைகளை எங்களுக்கு பார்த்துப்படும். அவர்கள் அதில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய நேரக்காரங்கள் எங்கே கழிகின்றது. சில நேரங்களில் வாப்பாவும் உம்மாவும் கணவனும் மனைவியும் அவர்கள் நேரக்காலத்தோடு படுக்கைக்கு சென்று விடுவார்கள். ஆனால் மகன் அவர் படுக்கிறது 3 மணிக்கு, மகள் அவள் தூக்கத்தில் போறது இரவு 2 மணிக்கு. அதனால் அவங்களுடைய ஃபஜ்ருடைய தொழுகை தொழையலாது. ஏன்? அவர்கள் தூங்கினது லேட்டாக, அவர்கள் படுக்கைக்கு சென்றது லேட்டாக. பொறுப்பான கணவனும் மனைவியும் என்ன செய்யணும்? மகளை முதல்ல தூங்க போடணும், மகன்மார்களை முதல்ல தூங்க போடணும். அதற்கு பின்னால நாம் தான் தூக்கத்திற்கு செல்ல வேண்டும். அவர்களை தூங்க வைத்ததற்கு பின்னால நாம் படுக்கைக்கு சென்றோம் என்றால் நாமும் காலையிலேயே எழுந்து விடலாம், அவர்களையும் அதிகாலையில பஜ்ருக்கு அனுப்பி விடலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி செய்யாவிட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எதிர்காலத்தில் இவைகளின் மூலமாக அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். இவைகளின் மூலமாக உலகத்தில் எத்தனையோ வகை வகையான பாவங்கள் குற்றங்கள் நடக்குகின்றது. இதற்கு நாம் முட்டுப்புள்ளி வைக்காவிட்டால் இது இன்னும் அதிகமாகுமே தவிர இதை குறைக்க முடியாது. முதலாவது காரணம், பாவங்கள் நடப்பதற்குரிய காரணங்களில் முதலாவது உள்ள காரணம், நாங்கள் வீடுகளில் பார்க்கக்கூடிய காட்சிகள் அல்லது மொபைல் போனில் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள், அவைகளுக்கு கொஞ்சம் நாங்கள் முட்டுப்புள்ளி வைத்து அவைகளை கொஞ்சம் சுருக்கிறோம் என்றால் ஓரளவாவது பாவங்களிலிருந்து நாம் நம்முடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இது மாத்திரமல்ல பாவங்களுக்குரிய காரணம், இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம், பாவம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய தலையில மட்டும் போட முடியாது. எவ்வாறு ஆண்களுக்கு பங்கு இருக்கின்றதோ அதே மாதிரி பெண்களுக்கும் பங்கு இருக்கின்றன. பெண்களுடைய பங்கு எந்த வகையில் என்றால், பெண்கள் உடுக்க வேண்டிய அணிய வேண்டிய முறைப்படி ஆடைகளை அணிந்து கொண்டு சென்றால் ஆண்களுடைய அந்த காம பார்வை, அந்த காம வெறி குறையும். ஆனால் ஆண்களை தூண்டுவதற்கு தான் இந்த ஆடை அணிகின்றார்களே தவிர தன்னுடைய ஔரத்தை மறைப்பதற்காக அல்ல. மாற்று மதத்தவர்களை விட்டுவிடுவோம், அவர்கள் நினைத்த மாதிரி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்வார்கள். ஆனால் எங்கள் இஸ்லாத்தில் அவ்வாறு அல்ல. தொழுகைக்கும் ஒரு முறை, நோன்புக்கும் ஒரு முறை, ஜகாத் ஹஜ் உம்ராவுக்கும் ஒரு முறை, ஆடை அணிவதற்கும் ஒரு முறையை இஸ்லாம் நமக்கு காட்சி தந்திருக்கின்றது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான் ஆடைகளை பற்றி, யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி ஸௌஆத்திக்கும் வரிஷா வலிபாஸு தக்வா தாலிக கைர் ذلك من آيات الله لعلهم يذكرون. ஆதமுடைய மக்களே, நாமே உங்களுக்கு தேவையான ஆடைகளை இறக்கி வைத்தோம். அந்த ஆடைகளுடைய முதலாவது நோக்கம் யுவாரி சௌஆத்திக்கும், உங்களுடைய மர்மஸ்தானங்களை மறைவிடங்களை அந்த ஆடை மறைக்க வேண்டும். இரண்டாவது ஒரீஷா, அந்த ஆடையை நாம் உங்களுக்கு அலங்காரமாக ஆக்கியிருக்கின்றோம். ஆடையுடைய முதலாவது நோக்கம் என்ன? அதன் மூலம் உங்களுடைய மர்மஸ்தானம் மறைய வேண்டும், அதாவது மறைவிடம் மறைக்கப்பட வேண்டும் என்பது தான் முதலாவது ஆடையுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆனால் ரொம்ப கவலைக்குரிய விடயம் என்ன? இன்று ஆண்களை விட பெண்கள் அணியக்கூடிய ஆடை அவர்களுடைய ஔரத்தை மறைப்பதற்கு அல்ல. எந்த ஆடையின் மூலமாக நான் இன்னும் பசந்தாக இருப்பேன், எதன் மூலம் நான் எடுப்பாக இருப்பேன், எதன் மூலம் நான் அழகாக இருப்பேன்? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவதற்கு முன்னால கேட்கிறது நண்பிகள்கிட்ட, கூட்டாளி மாறிட்ட, எனக்கு இந்த உடுப்பு நல்லமா அந்த உடுப்பு நல்லமா? அதாவது ஆடையுடைய நோக்கமே என்ன? ஔரத்தை மறைக்கணும் என்பதை மறந்துவிட்டு இந்த ஆடையின் மூலமாக நான் இன்னும் எடுப்பாக இருப்பேன் என்பதைத்தான் இன்று அதற்காகத்தான் ஆடைகளை அணிகின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முதலாவது ஆடையுடைய நோக்கம் அதன் மூலம் நம்முடைய ஔரத் மறைக்கப்பட வேண்டும். ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆண்களுடைய ஔரத் தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் மற்ற ஆண்களுக்கு முன்னால, தொப்புள் முதல் முட்டுக்கால் வரைக்கும் மற்ற ஆண்களுக்கு முன்னால ஆண்கள் தங்களை மறைக்கணும். ஆனால் ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஔரத்தை மறைக்கிறாங்க, எப்படி மறைச்சாலும் ஆடை, எப்படி மறைத்தாலும் ஆடை அல்ல. ஔரத் எப்பொழுது மறைப்படும் என்றால் அந்த ஆடை இறுக்கமாக இருந்தால் ஔரத் மறைப்படாது, அந்த ஆடை மெல்லிசாக இருந்தால் ஔரத் மறைப்படாது, அந்த ஆடை கட்டையாக இருந்தால் ஔரத் மறைப்படாது. இங்கு சிலர்கள் ஜிம்முக்கு போறாங்க முட்டுக்கால தொடர்ந்து கொண்டு, ஹராம், ஸ்விம்மிங் பூல் போறாங்க, அவர்கள் நீளமான டவுசர்களை உடுத்து கொண்டு போறாங்க. ஆனா அந்த டவுசர் காலுடன் ஒட்டி இருந்தால் அதுவும் ஹராம். ஒரு சிலர் பொட்டம் போட்டுக்கொண்டு போவாங்க, அந்த பொட்டமை போட்டுக்கொண்டு கட்டையான இடுப்போடு இடுப்பு வரைக்கும் உள்ள அந்த டிஷர்ட் அணிந்தால் அவர்களுடைய முன்பகுதி அவர்களுடைய பின்பகுதியுடைய இளமை என்ன, அவுரத்தை மறைக்கணும் என்றால் அது இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, அது மெல்லியதாக இருக்கக்கூடாது. ஒரு சிலர் நீளமான டவுசரை அணிவார்கள், ஆனால் அது உடம்புடன் ஒட்டியதாக இருந்தால், இறுக்கமானதாக இருந்தால், மெல்லியதாக இருந்தால் அது அவுரத்தை மறைத்தது என்று கூற முடியாது. இந்த சிலர்களை நாங்கள் பார்க்கலாம் ஸ்விம்மிங் பூல்ல, ஆண்கள் மட்டும் தானே நாங்கள் குளிக்கிறோம், அதனால் எப்படியும் முடிக்கலாம், முடியாது. ஆண்கள் மட்டும் நீங்கள் நீளமான டவுசர்களை அணிந்தாலும் அது கொஞ்சம் பெஜி மாதிரி, கொஞ்சம் லூஸ் மாதிரி இருந்தால் பரவாயில்லை, ஆனால் அது இறுக்கமானதாக இருந்தால் அதுவும் அவுரத்தை மறைக்கவில்லை என்று தான் முஹத்தீசீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி தான் சில இடங்கள்ல அரபு நாடுகள்ல பெண்களுக்கு என்று சொல்லி தனியான ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா, குர்ஆன்ல ஔ நிசா இஹின்னு ஒரு ஆயத்து வருது, பெண்கள் எப்படி எந்தெந்த நேரங்களில் தங்களை மறைத்துக் கொள்ளோனும், ஔ நிசா இஹின்ன என்ற பதத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கூறும் பொழுது, அந்நிய பெண்களுக்கு முன்னால ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய முகம் கையை தவிர வேற எந்த இடத்தையும் காட்டக்கூடாது. ஆனா எங்கட பெண்மணிகள் என்ன நினைக்கிறாங்க, பொம்புல தானே பெண் தானே என்று மாட்டு வளர்த்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறாங்க, அவர்களுடைய ஆடை உங்களுக்கு தெரியும் குளிக்கிற நேரத்தில் எப்படி இருக்கும். அந்த நேரத்தில் இவர்கள் தன்னுடைய முகம் கையை தவிர மற்ற பகுதிகளை இவர்கள் காட்டுவது கூடாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு பிரிவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நரகவாதிகள். லம் அரஹுமா, என்னுடைய வாழ்நாள் அந்த ரெண்டு கூட்டத்தாரை நான் கண்டதே இல்லை. முதலாவது கூட்டம் கௌமுன் மஅஹும் சய்யாதுன் கஅதனாபில் பக்கர், சில ஆண்கள் அவர்களுடைய கைகளில் மாட்டுடைய வாள்களை போன்ற சாட்டைகள் இருக்கும், அதன் மூலம் மக்களை அடித்து துன்புறுத்துவாங்க, மக்களுக்கு அநியாயம் செய்வார்கள், தன்னுடைய பணம், தன்னுடைய படிப்பு, தன்னுடைய செல்வம், தன்னுடைய பதவியை வைத்துக் கொண்டு சாதாரணமான மக்களை துன்புறுத்துவார்கள், அநியாயம் செய்வார்கள், அவர்களும் நரகவாதிகள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இன்னும் சில பெண்மணிகள் காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். இதுதான் மிக முக்கியமான ஒரு துண்டு இந்த ஹதீஸில் உள்ள பகுதி. ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்றால் இதற்கு முஹத்தீசீன்கள் விளக்கம் கூறுகின்றார்கள், அவர்களுடைய ஆடை இறுக்கமானதாக இருக்கக்கூடாது, அவர்களுடைய ஆடை குட்டையானதாக இருக்கக்கூடாது, அல்லது அவர்களுடைய ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது. இறுக்கமானதாக, கட்டையானதாக, மெல்லியதாக இருந்தால் இந்த மூன்றும் நிர்வாணத்துடைய மறுபொருள் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடை அணிந்து நிர்வாணம், மாயிலாத்துல் முமிலாத், ஆண்களை தன் பக்கம் கவ வைப்பதற்கு எத்தனையோ வகவகையான அடிப்படையில் ஆடைகளை அணிவார்கள். ரூசுஹுன்ன, அவர்களுடைய தலையில் உள்ள தலைமுடி, கொண்டை முடி, காஸ்நிமத்தில் புக்தில் மாயிலா, காத்தடிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடுகின்றது, அந்த ஒட்டகத்துடைய முதுகிலே உள்ள அந்த சினி, அந்த பந்து போன்ற ஒன்று அது அங்கும் இங்கும் ஆடி அசைவதை போன்று அந்த பெண்ணுடைய தலையில உள்ள கொண்டையும் அங்கும் இங்கும் ஆடி அசைந்து கொண்டிருக்கும். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் நுழைவது ஒரு பக்கம் இருக்க, சுவர்க்கத்துடைய வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள் என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கவலைக்குரிய விடயம் என்ன, நம்முடைய சமூகத்திலே உள்ள ஒரு சிலர் மாஷாஅல்லாஹ் அமல் இபாதத்தில் ரொம்ப பக்குவம், ரொம்ப பேணுதல், ஒரு தொழுகையும் விட மாட்டாங்க, மற்ற எல்லா நல்ல காரியங்களையும் செய்வாங்க, அடிக்கடி ஹஜ் உம்ராவுக்கும் செய்வார்கள், இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல விடயங்களையும் செய்வார்கள். ஆனால் மனைவியுடைய ஆடையுடைய விடயத்தில் அவர் ரொம்பவும் பாராமுகமாக இருப்பார், அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அவங்க நினைக்கிறாங்க மனைவிக்கு உணவு கொடுப்பது மட்டும்தான் கடமை, அவளுக்கு உடை வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்கிறது மட்டும்தான் கடமை. அது எந்த மாதிரியான ஆடை, எந்த ஆடை அவளுக்கு ஹலால், எந்த ஆடை அவளுக்கு ஹராம், முதல்ல நாங்க தெரியணும். அவங்க கேட்கிற ஆடைகள் எல்லாத்தையும் நாங்க வாங்கி கொடுக்கலா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பது ஒவ்வொரு ஆண்களுடைய கடமை. குர்ஆன்ல அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல் லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரகத்தை விட்டு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸு வல் ஹிஜாரா, நரகத்துடைய விறகுகள் எரிகுள்ளிகள் மனிதர்களும் கற்களும் நின்றார்கள். முதலாவது, நான் என்னுடைய மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாக்கணும். அவளுக்கு உணவை மட்டும் கொடுத்து விட்டு, இடத்தை மட்டும் கொடுத்து விட்டு, ஒவ்வொரு மாதமும் செலவுக்கு பணத்தை கொடுத்து விட்டு நீங்க எப்படியும் வாழலாம் என்று விட முடியாது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள் எவ்வாறு இன்று நாங்க பார்க்கலாம். ரொம்ப வசதி படைத்த செல்வந்தர்களுடைய திருமணங்கள் செலவேல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அல்லது ஆக விலை உயர்ந்த ஹோல்கள்ல நடக்குது என்றா, அந்த திருமணங்களுக்கு சில பெண்மணிகள் வருவாங்க. அவங்க அங்க வாரது திருமணத்திற்கு அல்ல, ஏதோ அழகுராணி போட்டி ஒன்று நடக்க போகுது, அதுல யாரு பரிசு வாங்க போகின்றார்கள் என்ற தோரணையில தான் வாராங்க. அவங்களோட உடுப்புடைய கலர் என்ன, அவங்களோட ஹேண்ட் பேக்குடைய கலர் என்ன, அவங்க கால போட்டிருக்கிற செருப்புடைய கலர் என்ன, எல்லாத்தையும் ஒரே மாதிரி அவர்களுடைய தலை திறந்து, அவங்களோட கழுத்து திறந்து, அவர்களுடைய இடுப்பு பகுதி திறந்து, அவர்களுடைய வயிற்று பகுதி திறந்து, சில வேளை சொல்லவும் வெக்கம், அவர்களுடைய மார்ப்ப பகுதி கூட சில நேரங்களில், அதாவது ஒரு பகுதி திறந்திருக்கும். யார் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள், தலையை திறக்கலாமா? தலையை திறப்பது ஹராம். கழுத்து, அதே மாதிரி முழங்கை, அதே மாதிரி இடுப்பு, அதே மாதிரி வயிற்று பகுதி, இவைகளை காட்டுவது ஹராம். ஒரு சிலர் கேட்பாங்க, முகத்தை மூடுறதுக்கு எங்க ஆதாரம் இருக்குது? குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதை பற்றி விரிவாக பேசுவதற்குரிய நேரம் இல்ல. ஒரு சிலர் கேட்பாங்க, நேரா குர்ஆன்ல முகத்தை மூடுங்கான்னு வந்திருக்குதா? குர்ஆன்ல ஜும்மா தொழுக ரெண்டக்கா தொழுங்கான்னு வந்திருக்குதா? ஃபஜ்ர் தொழுக ரெண்டு தான் தொழுங்காண்டு வந்திருக்குதா? மஹ்ரிப் மூன்றக்காத்து தொழுங்காண்டு வந்திருக்குதா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுங்காண்டு வந்திருக்குதா? அத்தஹியாத் ஓதுங்காண்டு குர்ஆன்ல வந்திருக்குதா? குர்ஆன் மட்டுமல்ல எங்களுக்கு ஆதாரம், குர்ஆனும் ஹதீஸும் ஆதாரம். ஹதீஸ்ல ஒரு சிலர் சொல்லுவாங்க புகாரியில கொண்டு வாங்க, எங்களுக்கு புகாரி மட்டும் ஆதாரம் இல்ல, எங்களுக்கு புகாரியும் ஆதாரம், முஸ்லிம் அபூதாவு திருநிதி நசாயி இப்னுமாஜாவும் ஆதாரம், முஸ்லிம் அஹமதும் ஆதாரம், முஅஜ்ஜம் தபரானியும் ஆதாரம், எங்களுக்கு தாரக்குத்தனி நூற்றுக்கணக்கான ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. அவைகள் உள்ள எல்லா ஹதீஸ்களும், அநேகமான ஹதீஸ்களும் எங்களுக்கு ஆதாரம். ஆனா குர்ஆன்லையும் ஹதீஸுடைய அந்த ஆதாரங்களை வைத்து அதிகமான உலமாக்களுடைய கருத்து, பெண்கள் வெளியில செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை மறைத்து செல்ல வேண்டும் என்று. ஒரு சில இமாம்கள் முகத்தையையும் கையையும் திறக்கலாம் என்றும் கூறுகின்றார்கள். அதற்கும் சில ஹதீஸுடைய ஆதாரத்தை வைத்திருக்கின்றார்கள். எந்த நேரத்தில் ஃபித்னா, எந்த இடத்துல ஃபித்னா பாவம் குற்றம் நடக்காது என்று ஊர்ஜிதமாக நம்பப்படுகின்றதோ, அந்த இடத்துல முகத்தையும் கையையும் திறந்து கொண்டு செல்லலாம் என்று ஒரு சில உலமாக்கள் சொன்னாலும், யாருமே சொல்லல தலையை திறக்கலாம் என்று, யாருமே சொல்லல கழுத்தையோ வயிற்றையோ உடுப்பையோ முழங்கையோ காட்டேனும் என்று யாருமே சொல்லல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அப்ப எங்கட சகோதரிகள், எங்கட பெண்மணிகள் அந்த மாதிரி போகும் பொழுது யாரு அவர்களை திருத்துவது? யாரு அவர்களுக்கு சொல்வது நீங்க செய்வது மிக பயங்கரமான ஹராம், நேரா ஷரியாவுக்கு மாற்றம்? அதை கணவன்மார்கள் தான் பொறுப்புடன் அவர்களுக்கு சொல்லும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதே மாதிரி நாங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்கள் உடுக்க வேண்டிய ஆடையை பெண்கள் உடுக்குகின்றார்கள், பெண்கள் உடுக்க வேண்டிய ஆடைகளை ஆண்கள் உடுக்குகின்றார்கள். இஸ்லாம் எல்லாத்துக்கும் வரையறை ஏற்படுத்தி இருக்குது. ஆண்களுடைய ஆடை அவர்கள் கரண்டைக்கு கீழால வரக்கூடாது, பெண்கள் தாராளமாக கரண்டைக்கு கீழால ஒரு ஜான் வரைக்கும் போகலாம், ஏன் பெண்களுடைய கால் பகுதியும் மறையணும். பெண்களுடைய ஆடைகள் எவ்வாறு அமைய வேண்டும். நபியவர்கள் சொன்னார்கள், இறுக்கமாக இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் நாங்கள் பார்த்தோம், எங்களை பெண்மணிகளுக்கு என்று சொல்லி சாரி இருந்தது, சுடிதார் இருந்தது, அல்லது நீளமான ஹவுஸ் கோட் கவுன் போன்றவைகள் இருந்தது. அதன் மூலம் கிட்டத்தட்ட அவர்களுடைய கழுத்து முதல் கால் வரைக்கும் உள்ள எல்லா பகுதியும் மறையும், தலையையும் முந்தானையை கொண்டு மூடிடுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் ஃபேஷன் மாறி ஆண்களை மாதிரி பெண்களும் டெனிம் உடுக்கிறாங்க. எடுத்ததோட கேள்வி கேட்கறது, அரபு நாட்டில் போடுறாங்க. அரபு நாடு எங்களுக்கு ஆதாரம் இல்ல, எந்த ஒரு அரபு நாடும் எங்களுக்கு முன்மாதிரி இல்ல. எங்களுக்கு முன்மாதிரி குர்ஆனும் ஹதீஸும், எங்களுக்கு ஆதாரம் ஷரியா. அதனால அவர்கள் இப்படி அந்த நாட்டுடைய பெண்மணிகள் டெனிம் போடுறாங்க என்பதனால எங்களுக்கு அதற்கு அனுமதி இல்ல. டெனிம் அது இருக்கம், ஆனா கொஞ்சம் திக்னஸ். அதை விட ரொம்ப கவலை என்னண்டா, இப்ப சமீப காலமாக லெகின்ஸ் கொண்டு வந்திருக்குது. அது இருக்கமும் தான், அது ரொம்பவும் சொட்டானது தான், அதாவது ரொம்பவும் மெல்லியது. சில பெண்மணிகள் பைக்கில பின்னால் உட்கார்ந்து கொண்டு போறாங்க, அதை எங்களால சொல்வதற்குரிய வார்த்தை இல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நானும் நீங்களும் அத்தனை பேர்களும் இதற்கு பதில் சொல்லணும். எந்த அளவுக்குண்டா அந்த லெகினை வாங்கி விற்கிறவங்களும் பதில் சொல்லணும். யாரு இம்போர்ட் பண்றாங்களோ அவர்களும் பதில் சொல்லணும். முஸ்லிம்களுக்கு ஏன் ஷரியாவுல என்ன, ஒருவர் ஒன்றை செய்வது ஹராம் அண்டா அதை விற்பதும் ஹராம். உதாரணமாக சிகரெட் குடிப்பது, புகை பிடிப்பது, நான்கு மதுஹப்லயும் ஹராம், மக்ரூஹ் இல்ல, ஹராம். அதனால சிகரெட் பிடிப்பது ஹராம் அண்டா சிகரெட்டை விற்பதும் ஹராம், வாங்குவதும் ஹராம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் பாவத்திற்கு உதவி செய்வதும் பாவம். அது குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லிவிட்டான், நல்ல தக்குவான விடயங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். பாவமான காரியங்களுக்கு, விரோதமான காரியங்களுக்கு உதவி செய்யாதீங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால எது தவறோ எது பாவமோ அதை விற்பதும் கூடாது, அதுவும் ஹராம் தான். அதனால முதலாவது யாரு அதற்கு உதவியாக உடந்தையாக இருக்கிறாங்களோ அதிலிருந்து அவர்களும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்களுக்கு ஒரு ஆடை, பெண்களுக்கு ஒரு ஆடை. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு, ஆண்களை மாதிரி பெண்களும் டி ஷர்ட், ஆண்களை மாதிரி பெண்களும் ஷர்ட், ஆண்களை மாதிரி பெண்களும் ட்ரௌசர், அதே மாதிரி ஆண்களும் பெண்களை மாதிரி. நபியவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ரஜுல் அல்லதி யல்பஸு லிபஸத்தல் மர்ஆ, பெண்ணுடைய ஆடையை போன்று ஆடை அணியக்கூடிய ஆண்களை நபியவர்கள் சாபமிட்டார்கள், லான செய்தார்கள். அதே ஹதீஸுடைய தொடல்ல வருது, ஆண்களுடைய ஆடையை போன்று ஆடை அணியக்கூடிய பெண்களையும் நபியவர்கள் சாபமிட்டாங்க. எந்த ஆடை ஆண்களுக்கு இருக்குதோ அந்த ஆடையை பெண்கள் அணியக்கூடாது, பெண்களுக்குள்ள அலங்காரத்தை ஆண்கள் செய்யவும் கூடாது. அப்படின்னா பெண்கள் முடி வெட்டேறாது, முடிய வளர்க்கோனும். இன்று நாங்க பார்க்கலாம் ஃபேஷன், பெண்கள் முடிய வெட்டுறாங்க, தன்னுடைய முடிகளுக்கு டைகளை கலர் கலர்களை பூசுகின்றார்கள், கூடாது. பெண்கள் முடியை வளர்க்கோனும், ஆண்கள் முடியை வெட்டோனும். ஆண்கள் கழுத்துக்கு கீழால பெண்களை போன்று முடி வளர்ப்பது ஹராம். பெண்களுக்கு ஆபரணம் அணியலாம், ஆண்கள் காதுல கடுக்கு காது பூ போடலாம். இப்ப புதிய ஃபேஷன் என்ன, காதுல ஒரு வகையான காது பூ, கையில ஒரு வகையான செயின், மேலான பெரிய கையில ஒரு வகையான பிரஸ்லெட் மாதிரி, கழுத்துல ஒரு வகையான செயின். ஆண்களுக்கு ஏலாது, வெள்ளியில போடுவதும் கூடாது. ஆண்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் போடலாம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த எங்கள் அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ ஷரியாவுக்கு மாற்றமான, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான எத்தனையோ நடவடிக்கைகள் இருக்கின்றது. பாவம் செய்கிறவர்களுக்கு அது பாவம் குற்றம் என்றே விளங்குதில்லை. அதனால முதலாவது இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள், சிறுவர் துஷ்பிரயோகங்களை இல்லாமலாக்கணும்டா. முதல்ல நான் என்னுடைய வீட்டை மாற்றணும், ஒவ்வொருவரும் அவரை மாத்தணும். சில நாங்களை பார்க்கலாம் பெண்மணிகள் புல் ஃபேஸ் கவர், ஆனா இவர் என்ன செய்வாரு, கட்டக்கை டிஷர்ட் போட்டு இறுக்கமான கவுசர் உடுத்து கொண்டு இருப்பாரு. ஏன் பொம்பளைக்கு மட்டுமா சரியா, ஏன் ஆண்களுக்கு சரியாத் இல்லையா, ஆண்களுக்கு தாடி இல்லையா? மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபி அவர்கள் லான செய்தார்கள், நீங்க முஷ்ரிக்கீங்களுக்கு மாற்றம் செய்யுங்க, யஹூதிகள் நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்க. அந்த ஹதீஸ்ல சொன்னார்கள், ஔஃபிருல் லுஹா, தாடியை நல்ல முறையில வளருங்க, வஅஃபு அனி ஷவாரித், மீசையை நல்ல முறையில கத்தரிங்க. இன்றைக்கு ரெண்டு மிக முக்கியமான தவறு, தாடியை வளிக்கின்றார்கள், ஒரு முக்கியமான வாஜிபான ஒன்றை விடுகின்றார்கள், ஹராத்தை செய்கின்றார்கள். மறுமுனையில மீசைய பெருசாக வைக்கிறாங்க, அது இரண்டாவது ஹராம். நபியுடைய ஹதீஸ் என்ன, தாடிய நல்ல வளருங்க, மீசைய நல்ல கத்தரிங்க. அந்நியவர்களை மாதிரி பெரிய மீசையை வைப்பதற்கு ஏலாது, எப்படி ஷேவ் பண்றது ஹராமோ அதே மாதிரி பெரிய அளவுல மீசையை வைப்பதும் கூடாது ஹராம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, ஆக சில நேரங்களில் பெண்மணிகள் அவர்கள் புல் ஃபேஸ் கவர், ஆனா ஆண்கள் அவங்க மற்றவங்க மாதிரி, அவர்களுடைய ஆடையில எந்த கட்டுப்பாடும் இல்லை. முதல்ல நாங்க எங்களை மாத்தணும், நாங்க எங்களை மாத்தினா தான் மனைவி சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவளும் மாறுவா, மகனும் மாறுவார், மகளும் மாறுவாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே, அதே மாதிரி ஆடையில் உள்ள இன்னொரு மிக முக்கியமான தவறு தான் நபியுடைய ஹதீஸ், குல் மாஷித்த, நீங்க விரும்பியதை சாப்பிடுங்க, வல்பத் மாஷித்த, விரும்பியதை உடுத்துக் கொள்ளுங்க, மஹ்த அத்க இஸ்னதான், ரெண்டு தவறுகள் அங்கே நடக்க கூடாது. ஒன்று வீண்பிரயம், பெருமை, இந்த பெருமையும் வீண்பிரயமும் வராத அடிப்படையில் நீங்க சாப்பிடுங்க. இங்க நாங்க பார்க்கலாம் சில திருமணங்கள், அவங்க 300 சவன் 400 சவனுக்கு சொல்கின்றார்கள், சில வேளையில கடைசியில முடிஞ்ச 50 சகன் மிச்சம், ஒரு சகன் ஆக குறைந்தது 3000 ரூபாண்டா, 50 சகனுக்கு எவ்வளவாச்சு. இப்ப அனுப்புறாங்க மதரசாக்கள் கொடுத்து கொடுங்க, மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் சாப்பிட இல்லாம உணவு இல்லாமல் வந்தவர்கள் அல்ல நாங்க. நபியுடைய ஹதீஸ் விரும்பியதை சாப்பிடுங்க, ஆனா கொண்டோலா சாப்பிடுங்க, வீண்பிரயம் செய்யாதீங்க. 40-50 சகன் மிச்சமாகி அதை குட்ட குப்பை தொட்டியில கொட்டுவது எவ்வளவு பெரிய ஹராம். இரண்டாவது சொன்னார்கள், பெருமை. இன்றைக்கு நிறைய எங்களை சமூகத்தில் நடக்கிறது பெருமைக்கு தான், எங்களை பத்தி என்ன பேசுவாங்க, எங்களை பத்தி மக்கள் என்ன கதைப்பாங்க, நாங்க எப்படி உயர்ந்த ஃபேமிலியில் உள்ளவங்க தானே, நாங்க எப்படி இதை சின்னதா செய்யலும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, பெருமைக்காக இன்றைக்கு எங்களை லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழியுது. ஆனா கேள்வி கேட்டா சொல்லுவாங்க, ஹசரத் இந்த ஷேட் மிச்ச நாள் பாவிக்கும் தானே, அல்லது இந்த ஆடை ரொம்ப நாள் பாவிக்கும் தானே, ரொம்ப நாள் பாவிக்கும், அல்லது எந்த ஆடையின் மூலமாக உடம்புக்கு ராகத்திருக்கதோ அதற்கு மார்க்கத்தில் தடை இல்ல. அதாவது பொறுமதியான விலை உயர்ந்த ஆடைகளை நீங்க ரொம்ப நாள் பாவிக்கும் என்று வாங்குறீங்க, அல்லது உடம்புக்கு ராகக் கிடைக்கும் என்ற உடல் நீயத்து நல்லதாக இருந்தால் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி. ஆனா 30,000-40,000 கொடுத்து வாங்குறாங்க ஷேட், ஒரு 5-6 தடவை பாவிச்சதோட அது ஓரமாக்கியாச்சு, இப்ப மறுக்க வாங்குறது, மறுக்க ஒவ்வொருவருடைய வீட்டில போயிட்டு பார்த்தோம், அவங்களோட ஷேட் மட்டும் ஒரு 60 ஷேட் தீட்டும், அதுல எத்தனையோ வகை வகையான ஷேட், ஆபீஸுக்கு வேற, ஃபங்க்ஷனுக்கு வேற, 5-star ஹோட்டலுக்கு வேற, மஸ்ஜித்துக்கு வரும்போது கட்ட டிஷர்ட் போட்டு ஓடுவார, அந்த டிஷர்ட்டோட அவர் சுஜூத்துக்கு போனா பின்னால் உள்ள இடுப்பு பகுதியெல்லாம் விளங்குற, ஒரு நாட்டிலுள்ள ஒரு எம்பி ஒரு மினிஸ்டர் சந்திக்க போறான்னு கண்ணியமா போற. நாங்க யார சந்திக்க வாரோம், ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ்வை சந்திக்க வாரோம், முழு உலகத்துடைய அரசர்களுக்கெல்லாம் அரசனாகிய அல்லாஹ்வை சந்திக்க வாராரு இவரு. சில வேளை நெஞ்ச திறந்து கொண்டு, சில வேளை இடுப்பு பின்பகுதி திறந்து கொண்டு வருகின்றோம். மேலான பெரியார்களே, ஒரு சிலர் ஆடை வாங்குறது இந்த பிராண்டட், இந்த பிராண்டடுடைய இந்த ஷர்ட் அல்லது இந்த ட்ரவுசர் அல்லது இந்த ஷூ இந்த பெல்ட் மக்களுக்கு மத்தியில இது பேமஸாக இருக்குது. சிலவேல நாங்க உடுத்திக்கிற ஆடைய கணிச்சு கணக்கெடு பார்த்தா 1 லட்சம் ஷர்ட், 30,000, அதே மாதிரி அந்த அவர் போடுற ட்ரௌசர் 40,000, சிலவேல 1.5 லட்சம் 2 லட்சம் அவர் உடுக்கிற ஆடைகளுக்கு மட்டும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நபியவங்க சொன்னாங்க, விரும்பியதை அணிங்க, விரும்பியதை சாப்பிடுங்க, பெருமை வரக்கூடாது. நீங்க ஒவ்வொருவரும் உங்களோட மனசாட்சிக்கு நீங்க தான் முஃப்தி. நபியுடைய ஹதீஸ் இஸ் தஃப்தி நஃப்ஸக், மனசாட்சியை தொட்டு பாருங்க, இது உண்மையில நான் இந்த கம்பெனியுடைய பேருக்காக அணுகின்றேனா அல்லது ரொம்ப காலம் பாதிக்கும் என்பதற்காக வேண்டி அணுகின்றேனா. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆண்களும் அப்படின்ற பெண்களும் விதிவிலக்கல்ல. அவங்களும் இப்ப திருமணத்திற்கு நாட்டில் நல்ல அபாயா இல்ல, அவங்க போறது விசேஷமா துபாய்க்கு அபாயா வாங்க, அங்க 2000 திருஹம் தான், அங்க 3000 திருஹம் தான், என்ன ஒரு அபாயா. சில வேளை திருமணத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல அந்த பொண்ணுக்கு உடுப்பாட்டு உடுப்பு 3 லட்சம், ஒரே ஒரு லாபோட சரி, அதற்கு பின்னால லைஃப் டைம் அவ உடுக்க மாட்டா. அந்த 3 லட்சம் இங்க அவ்வளவு தனது தண்ணியோட போனாச்சு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சில பெண்மணிகள் அபாயா உடுக்கிறாங்க. அந்த அபாயாவை பார்த்தா அபாயா இல்லாமல் இருந்தால் பரவாயில்லை, அவ்வளவு வேளமானம், அவ்வளவு டிசைன், அல்லது அவ்வளவு இறுக்கம். அபாயா உடுக்காமல் இருந்தால் அவருடைய அழகு தெரியாது, இந்த அபாயா போட்டதுனால இன்னும் அழகு கூடுது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவைகள் எல்லாத்தையும் நாங்க எல்லாரும் வாக சொல்லணும். அடுத்தவர்களை குறை சொல்றல்ல, நான் என்ன பார்க்கணும், நாம் நம்மளை பார்க்கணும். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவிய, தன்னுடைய மகளை, தன்னுடைய மகனை திருத்தணும். அதையோட ரொம்ப கவலை என்னண்டா, எங்களை பேசுகவருக்கு அல்ஹம்துலில்லா முழு உலகத்துல நல்ல ஒரு கண்ணியம். அதனால தான் சில நாடுகள்ல அந்த பேஸ்கவரை கூட தடுத்திருக்கிறாங்க. ஏன் ஒரு கண்ணியமான கௌரவமான மரியாதையான ஆட. ஆனா ரொம்ப கவலையான விடயம் என்ன, ஒரு சில தகாத பாவமான மோசமான ஜினாவோடு ஈடுபடக்கூடிய பெண்மணிகள் தங்களை மறைப்பதற்கு அந்த பேஸ் கவரை பண்ணி கொண்டு போறாங்க. பல இடங்கள்ல வேலை செய்யற வேலையாட்கள் சொல்றாங்க, இப்படி இப்படி புல்லா மறைச்சு கொண்டு வந்து இங்க எல்லாத்தையும் கலட்டி வீசி விட்டு அவர்கள் இங்க கூத்தில இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படணும். இவ்வளவு கண்ணியமான கௌரவமான ஆட நீங்க பாவம் செய்றீங்க, அல்லாஹ்ட்ட பதில் சொல்லுங்க. ஆனா இஸ்லாத்துடைய இவ்வளவு கண்ணியமான கௌரவமான இந்த ஆடையை உடுத்து கொண்டு பாவம் செய்யறது அதை விட பயங்கரம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை கூற வருகின்றோம் என்றால், நாங்க வீட்டிலிருந்து, நான் என்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம். நாங்க இஸ்லாமியர்கள், எங்களுக்கு ஒரு கட்டுப்பாட்டை வைப்போம். முழு நாட்டை திருத்த இயலாது, முழு நாட்டை மாத்த இயலாது. பல்லின சமூகம், பல மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்க ஓரளவு எங்கட வீட்டிலிருந்து, எங்கட திருமணங்கள்ல, எங்கட விசேஷ வைபவங்கள்ல நாங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். பாவங்கள் இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதற்கு முயற்சி செய்வதுடன், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சென்ற சில தினங்களுக்கு முன்னால தமிழ்நாடு ஏற்பட்ட பயங்கரமான அந்த வெள்ள அனர்த்தம் நாங்க பார்த்துக் கொண்டோம், கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு என்பது எங்கட பக்கத்து வீட்டை மாதிரி. அடிக்கடி நாம் அங்கே போய் அவர்கள் இங்கே வந்து கொண்டு இருக்கின்றார்கள். எங்கட பெற்றால் உள்ள பல வியாபாரிகள் அங்குள்ள பொருட்களை கொண்டு வந்து விற்க சென்றார்கள். ஏன், எங்கட நாட்டில் ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னால வெளிநாட்டில் போய் ஓதிய அநேகமான உலமாக்கள் அந்த இந்தியாவில தான் போய் ஓதி இருக்கின்றார்கள். விசேஷமாக தமிழ்நாடு, நோர்த் இந்தியாவுக்கும் சென்றிருக்கிறார்கள். அதே அநேகமாக தமிழ்நாட்டில் உள்ள மதரசாக்கள் ஓதி இருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு எங்களுக்கு ஒரு பாரிய ஹக்கு கடமை இருக்குது. அதனால இன்னும் புள்ளி விவரம் எடுக்க முடியாது, எத்தனை கோடி உடைய நஷ்டம் உண்டு. எல்லோரும் உதவி செய்கிறார்கள். அதனால் நாங்களும் எங்களால் முடியுமான உதவிகளை, விசேஷமாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால சேர்க்கக்கூடிய அந்த பணத்தையும் அந்த தமிழ்நாடு, சென்னை, கடலூர் போன்ற அந்த பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புவதற்காக என்று சேர்க்கின்றார்கள். ஜும்மாவுக்கு வந்தவர்களும் வராதவர்களும் இதற்கு பின்னாலும் எங்களால் முடியுமான அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பல ஹக்குகள் இருக்குது. இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோமாக. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, குற்ற குறைகளை பொறுத்தருள்வானாக. யா அல்லாஹ், நம்முடைய பெற்றோர்கள், மனைவி, மக்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக முழு உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய மனிதர்களை நீ பாதுகாப்பாயாக. அல்லல் உறக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக. முழு உலகத்திலேயும் அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. எந்தெந்த நாடுகளில் மக்கள் சிரமப்படுகின்றார்களோ யா அல்லாஹ், அதிலிருந்து அவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. முடிவு மோசமாக்கிறாதே யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய கடைசி நேரத்தில் களிமவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்தில் சுருக்கத்தை தந்துள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் ரஹ்மத்துக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله Every time when I'm awake All things that I see I know it's hard to believe But it's from the Almighty When the leaves fall from the tree Every plant that grows on land When the waves flow in the sea It's by His command سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله سبحان الله والحمد لله ولا إله إلا الله